السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد وكونوا مع الصادقين ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஆனாலும் பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே உயர்வான படைப்பாக நம்மை படைத்து இங்கு வாழ்கின்ற நெறியை அவனது வேதத்தின் மூலமும் திருத்தூதர்களின் மூலமும் நமக்கு வழிகாட்டி இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட அம்சங்களை, நியதிகளை, சட்டங்களை, தத்துவங்களை, கலாச்சாரங்களை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். எல்லாமே கிடைத்து பெற்றிருந்தும் கூட உலகத்தினுடைய அந்த போக்கினுடைய பாதிப்பு நம்மிடத்திலே ஏற்பட்டு நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறோமோ அதை முற்றிலுமாக மறந்து நாம் யாரோடு இணைகிறோம், யாரோடு சேருகிறோமோ அவர்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள், கொள்கைகள் அத்தனையுமே நாம் ஏற்றுக்கொண்டு அவைகளை பின்பற்றுகிற நிலை உலகத்திலே பல்வேறுபட்ட காலங்களிலே நடந்து வந்திருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய உற்ற துணையாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களை தன்னுடைய அருகிலே வைத்திருக்க வேண்டும் என்பதனையெல்லாம் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுதலாக வழிகாட்டி இருக்கிறது. திருமண உறவில் இருக்கும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபலபர் பிதாத்தி தீன், தீனுடைய பெண்ணை தேர்வு செய்து நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். ஒரு பெண்ணின் மூலமாக அவளை அடைகின்ற ஆணுடைய குணாதிசயங்கள் மாறும் வாய்ப்பு இருக்கிறது. அவளோடு அவன் அதிக நேரம் உறவாடுகிற காரணத்தினால் அவளுடைய குணங்களும் அவளுடைய பண்பாடுகளும் அவளுடைய எல்லாவிதமான அம்சங்களும் இவனிலே ஊடுருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் தேர்ந்தெடுக்கிற போதே நல்ல தீனுடைய பெண்ணை தேர்வு செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்ற முடியும். அவளுக்கு பிறக்குகின்ற பிள்ளைகள் அவளை போன்று அந்த குணாதிசயங்களோடு வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் வாழ்க்கையை துவங்குகிற காலகட்டத்திலேயே நல்ல இதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகிறார்கள். நாம் பழகிற பழக்கத்தின் காரணமாக சில நேரங்களிலே நமது கொள்கைகள் நம்மை விட்டு போய்விடுகின்றன. நாம் எந்த லட்சியத்தோடு இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த லட்சியங்கள் எல்லாம் காற்றிலே பறக்கவிடப்பட்டு போய்விடுகின்றன. நிறைய வழிகாட்டிலே போனவர்களுடைய வார்த்தைகளை, அவருடைய பேட்டிகளை நாம் கேட்டால் எப்படி வழிகட்டு போனார்கள் என்று பார்க்கிற போது அவருடைய நட்பு தான் அவர்களை கெடுத்திருக்கிறது. வஹாபியத்திலே போனவர்களும் காதியானியில சென்றவர்களும் அதுபோல இன்னும் எத்தனை எத்தனை இயக்கங்கள், எத்தனை எத்தனை வழிகாடுகள் இந்த உலகிலே தோன்றியதோ அத்தனையும் இந்த உலகத்திலே பெருகி போவதற்கு காரணமே அந்த நட்பு தான். தன்னுடைய நண்பன் ஒருவன் அந்த அமைப்பிலே இருப்பான், அந்த இயக்கத்திலே இருப்பான், அவனுடைய தூண்டுதலால் தான் இவன் அதிலே போய் குதித்து விடுவான். இவனுடைய நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான், இப்படித்தான் ஒவ்வொரு இயக்கங்களும் இந்த உலகத்திலே வளர்ந்திருக்கின்றன. நாம் தேர்ந்தெடுப்பவர் நல்லவராக இருந்தால் முற்காலத்திலே நமக்கு முன்னால் வாழ்ந்த சந்ததியினர்கள், ஒரு இரு தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ளவர்கள் ஆன்மீகவாதிகளோடு, இறைநேசர்களோடு, சாலிகானவர்களோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் சாலிகீன்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஆன்மீகம் என்ற அந்த அடிப்படையிலே தங்களது வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். நேரிய வழியை பின்பற்றினார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டார்கள். ஆனால் அது மாறி மாறி கடைசியிலே மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் வேறாக மாறி போய்விடுகிற போது அவனுடைய சிந்தனைகள் மாறுகின்றன, அவனது எண்ணங்கள் மாறுகின்றன, செயல்பாடுகள் மாறுகின்றன. இது எல்லாத்துக்குமே காரணம், அடிப்படை காரணம், அவன் யாரை தன்னுடைய நண்பனாக தேர்வு செய்திருக்கிறான், யாரை தன்னுடைய மனைவியாக தேர்வு செய்திருக்கிறான், யாரை தன்னுடைய நட்பிற்கு இலக்கணமாக அவன் அமைத்துக் கொண்டான், தகுதியுள்ளவனாக அமைத்துக் கொண்டான் என்பதை இங்கே கவனிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள் என்று சொல்வான். சத்தியவாதிகளோடு சேர்ந்திருங்கள், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள். உண்மை பேசுகிறவர்களோடு சேர்ந்திருந்தால் அவன் உண்மையைத்தான் பேசுவான். பொய்யும் பித்தலாட்டத்தையும் உலகத்திலே ஏமாற்றுதலையும் மோசடியையும் செய்கின்றவனோடு சேர்ந்திருந்தால் அவன் அப்படித்தான் இருப்பான். ஏதாவது ஒரு வகையில் அவனுடைய பாதிப்பு இவனை வந்தடையும். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள், அவர்களுக்கு அரசாங்க பணிக்காக வேண்டி ஒருவர் தேவைப்பட்டார். அந்த பணிக்காக வேண்டி அறிவிப்பு செய்திருந்தார்கள். ஒரு மனிதர் வந்தார், ரொம்ப திறமையானவர், அனுபவம் மிக்கவர், நல்ல அந்த தகுதியான ஒரு அந்த பணிக்கு தகுதியான நபர். அவரிடத்தில் பேச்சு கொடுத்தார்கள். இன்ன இடங்களிலே நான் பணி செய்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வருகிற போது, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்திலும் நான் சில ஆண்டுகள் பணி செய்திருக்கிறேன் என்று சொன்னார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் ஒரு கொடுங்கோலர், மிகப்பெரிய அக்கிரமத்தை இந்த உலகத்திலே இந்த பகுதியிலே அவருடைய ஆட்சி இருக்கின்ற பகுதியிலே விளைவித்தவர். சஹாபாக்களையும் நல்லவர்களையும் படுகொலை செய்தவர், ஒரு கொடூரமான குணமுடையவர். அவரிடத்திலே பணி செய்திருக்கிறேன் என்று சொன்ன போது உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள், அப்படியானால் நீங்கள் இந்த வேலைக்கு லாய்க்கில் என்று சொல்லிவிட்டார்கள். அவர் சொன்னார், நான் நீண்ட காலமெல்லாம் அவரிடத்திலே இருக்கவில்லை, சில மாதங்கள் தான் அவரோடு நான் இருந்திருக்கிறேன், பணி செய்திருக்கிறேன் என்று சொன்ன போது உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நிமிடம் அவனோடு இருந்திருந்தாலும் அந்த குணம் உன்னை பாதிக்கும். அவனிடத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு தீய குணம் உன்னிடத்தில் இருக்கும். எனவே உன்னை இந்த பொறுப்புக்கு உன்னை தேர்வு செய்ய முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். நாம் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறோம் என்பது இங்க முக்கியம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது, காபிர்களோடும் முஷ்ரிக்குகளோடும் யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் நசாராக்கள் மஜூசிகள் இதுபோன்ற அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள், இறைவனை மறுக்குகின்றவர்களோடு நீங்கள் நெருங்கிய நண்பர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுவார். நிறைய இடத்தில திருமறையில அவரிடத்திலே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒப்படைக்குகின்ற அளவிற்கு, உங்களது வாழ்க்கை முறைகளை அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்கின்ற அளவிற்கு, உற்ற நண்பர்களாக, மிக நெருக்கமான நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களோடு நீங்கள் நெருக்கமாக இருப்பீர்களானால் எல்லா காரியங்களையும் அவர்களோடு பரிமாறிக்கொள்ளுகின்ற நிலை உங்களிடத்தில் இருக்குமானால், அவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட எண்ணங்களிலே சிந்தனைகளிலே இருக்கிறார்களோ, அதற்கு நீங்கள் வயப்பட்டு போய்விடுவீர்கள். எனவேதான் இறை மறுப்பார்களோடு, இறைவனுக்கு இணையிருப்பவர்களோடு அவர்களை உங்களது அவுளியாக்களாக, உங்களது உற்ற நேசர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம பொதுவான இடத்துல இருக்கிறோம், மக்களுக்கு மத்தியிலே பழகிறோம், அண்ணன்தம்பிகளை போல் இருக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் நம்முடைய நட்பு என்பதற்கு தகுதி மிக்கவர்களாக உண்மை மூமின்களைத்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டு நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு அநேகமாக தெரிந்திருக்கும். கோயம்புத்தூரிலே ஃபாரூக் என்று சொல்லுகிற ஒரு இளைஞரை வெட்டி கொன்று விட்டார்கள் சில முஸ்லிம் இளைஞர்கள். அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், அவர் பேரு ஃபாரூக் என்று இருக்கிறது, அவருடைய நட்பு எல்லாம் இறை மறுக்கு இறைவனை மறுக்குகின்ற நிராகரிக்குகின்ற நாத்திகளுக்குள்ளோடு இருந்தது. இந்த இறைவனே இல்லை, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற தீக்காவிலே அவர் ஒரு அங்கம் வகிக்கிறார், ஒரு மாநிலத்திலே பொறுப்பிலே இருக்கிறார். அவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தவர், இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்தவர். ஆனால் அந்த அமைப்பில் அவர் அவருடைய நட்பின் மூலமாக உள்ளே நுழைந்தார். உள்ளே நுழைந்து விட்டு அவருடைய சிந்தனைகளும் அவருடைய எண்ணங்களும் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், இஸ்லாம் அவருக்கு விரோதமாக தோன்றியது. அவர் பேசுகின்ற பயிற்சியை பெற்றார், மேடைகளிலே பேசினார், இஸ்லாத்தை பற்றி தரக்குறைவாக பேசினார். அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி காஃபிர்களும் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள், அப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகித்து பேசினார். ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்களை பற்றி தப்பு தவறுமாக பேசினார். இந்த நிலையிலே இஸ்லாத்தின் மீது அதிக பற்றுடையவர்களாக தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்கு எங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்க இருப்பவர்கள் பல முறை அவரை அழைத்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பேசக்கூடாது, தவறு, நீ வேற முஸ்லிமுடைய பெயரை வைத்திருக்கிறா, இதெல்லாம் தவறு என்று ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். என்ன எச்சரிக்கை செய்தும் அவர் திருந்தவில்லை. காவல்துறை இடத்திலே புகார் செய்தார்கள். காவல்துறை சில மாதங்கள் அவரை இப்படி பேசுகிறார் என்ற காரணத்தினால், சமூக ஒற்றுமையை குலைக்குகின்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற காரணத்தினால் அவரை கொண்டு போய் சிறையிலே அடைத்தார்கள். சில மாதங்கள் கழித்து வெளியிலே வந்தார், ஜாமீனிலே வெளியிலே வந்தார். திரும்பவும் மேடையிலே அது போலவே பேசினார். இவன் இப்படியே பேசிக் கொண்டே இருக்கிறானே என்று சொல்லி ஏழு எட்டு இளைஞர்கள் சேர்ந்து அவரை கொன்று விட்டார்கள். அது சரி என்று நாம் சொல்ல வரவில்லை. இந்த மாறுபாடு எப்படி ஏற்படுகிறது? ஒரு முஸ்லிம் நீண்ட நெடுங்காலமாக பரம்பரை பரம்பரையாக இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அது இஸ்லாமிய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர், இஸ்லாத்தை பற்றி பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் அது பொதுமக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தினுடைய பெயரை தனக்கு சூட்டிக்கொண்டு ஒரு இஸ்லாமியனே இப்படி எதிர்த்து பேசுகிற போது எப்படி இருக்கும், எவ்வளவு மாறுதல்கள் உண்டாகும். அவர்கள் கொடூரமாக அந்த இளைஞர்கள் அவரை கொண்டு விட்டார்கள், கொண்டவர்கள் சரணடைந்து விட்டார்கள். இது பெரிய பரபரப்பான செய்தியாக இருந்தது. நாம் இங்கே நினைத்து பார்க்கிறோம், நாம் யாரோடு சேருகிறோமோ அவருடைய சிந்தனைகள் நமக்கு நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விடும். நீங்க வேற எங்கேயும் உதாரணத்திற்கு போக வேண்டியதில்லை. ஒரு குடும்பத்தில ஒரு பெண்ணை நாம் திருமணம் முடித்து வந்து விட்டோம், அதுவரையிலும் அந்த பெண் நல்ல பெண்ணாகத்தான் இருந்தார். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு பெற்றோர்களுக்கு உபசாரம் செய்கிற உபகாரம் செய்கிறவனாகத்தான் இருந்தார். திருமணம் முடித்து வந்த பிறகு தன்னுடைய மனைவியினுடைய நோக்கங்களுக்கு தகுந்தவாறு, எண்ணங்களுக்கு தகுந்தவாறு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மாற்றிக் கொண்டுவதோடு மட்டுமல்ல, எத்தனை பெற்றோர்கள் அப்படி கைவிடப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? பல மாதங்களானாலும் கூட பெற்றோருடைய முகத்திலே விழிப்பதையே அவன் மிகப்பெரிய வெறுப்பாக கருதுவான். அவர்களை பார்ப்பதையே, அவர்களை சந்திப்பதையே, அவர்களிடத்திலே பேசுவதையும் கூட மிகப்பெரிய வெறுப்பாக கருதுகிற நிலை மாறிவிடுகிறது. சொல்லுவாங்க, இவன் திருமணம் முடித்த பிறகு மாறிவிட்டான் என்று சொல்கிறார்கள், அதெல்லாம் பொய்யல்ல. மாறுதலுக்கு காரணமே அவனோடு இருப்பவன் தான். அவன் யாரோடு அதிகம் கழிக்கிறானோ செலவழிக்கிறானோ அந்த சிந்தனையும் அந்த எண்ணங்களும் இவனிடத்திலே வந்து விடுகின்றன. இப்படித்தான் எல்லா வகையிலும் எல்லா நட்புகளும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர்களோடு, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள். திருடன் திருடனிடத்தில் சவகாசம் வச்சால் திருட்டு புத்தி வரும். யாரெல்லாம் வியாபாரத்திலே மோசடி செய்கிறார்களோ அவர்களோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் அந்த மோசடித்தனம் அவர்களுக்கும் வரும். அதுவரையில் நல்லதா இருந்திருப்பார். அவன் செய்கிறான் என்று வருகிற போது இவனும் அதை செய்வான். இப்படி நாம் தேர்ந்தெடுத்த நபர் என்ன என்ன காரியங்களை செய்கிறாரோ, மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி, என் காதியானி கூட்டத்தை விட ஒரு மோசமான கூட்டம் இருக்கிறதா?
இந்த காதியானி கூட்டம் இவ்வளவு தூரம் இங்கே வளர்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமே இந்த பாலா போன நட்புதான். அவனோடு நான் சேருகிறான், அவனோடு நண்பனாக ஆகிவிடுகிறான், அவன் அழைத்து போகிறான், அவனுடைய இடத்திற்கு போகிறான், அங்கே மாறிவிட்டு வருகிறான். இங்கே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி இல்லை என்று சொல்லுகிறான். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கக்கூடிய ஆணிவேராக இருக்கக்கூடிய கொள்கை இறுதி நபித்துவம் என்பது ரசூலுல்லாஹோடு முடிந்து விட்டது என்பதுதான். ஆனால் எங்களது தலைவர் தான் கடைசி நபி என்று சொல்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு அவனுடைய ஈமானில் எவ்வளவு பெரிய ஊனம் ஏற்பட்டு போய்விட்டது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற, அல்லாஹ்வை நிராகரிக்கிற செயல் எப்படி வந்து விட்டது? அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தின் போது துவா ஓதி சொல்லி கற்றுத்தந்திருக்கிற துவாக்களை எல்லாருமே பத்திரிகையில் போடுகிறோம், திருமணம் அழைப்பதில்லை. பாரக்கல்லாஹு உலக்க வபாரக அலைக்க வஜமா பையனுக்கு மாஃபில் கை, அல்லாஹ் உமக்கு பரக்கத்து செய்யட்டும், உன்னுடைய வாழ்வில பரக்கத்து செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு வஜமா பையனுக்கு மாஃபில் கை, நன்மையான விஷயத்திலே இரண்டு பேரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும், தீமையான விஷயத்தில் அல்ல. எது நன்மையான விஷயமோ அந்த நன்மையான விஷயங்களிலே உங்கள் இருவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும் என்பதாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வினுடைய அந்த திருமண வாழ்வினுடைய ஆரம்பத்திலேயே அப்படி சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறார்கள். தீமையான விஷயங்களில் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பது கருத்தாகும். ஒரு மனைவி தீமையான விஷயங்களை சொல்லுகிற போது, தீமையான சிந்தனையை ஊட்டுகிற போது அதிலிருந்து விலகிக் கொள்கிற பக்குவம் அவனுக்கு வரவேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நேரத்திலே அந்த துவாவை கற்றுத்தந்து பெருமானார் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் ஒரு தெளிவான வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது, தெளிவான நடைமுறைகளை கற்றுத்தருகிறது. இந்த நட்பு எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் காட்டுகிறார்கள், சுவனத்திலும் அவனுக்கு அவன் நண்பனாக இருப்பான். யார் இந்த உலகத்திலே ஒருவரை தன்னுடைய நண்பனாக அல்லாஹ்வுக்காக வேண்டி நட்பு செலுத்தினாரோ அவர் அரிசி என்கின்ற அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே நிழல் வருகின்ற பாக்கியத்தை பெறுவார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவள் அந்தஸ்துக்குரியது. இறைவனுக்காக ஒருவனை விரும்ப வேண்டும், இறைவனுக்காக ஒருவனை வெறுக்க வேண்டும், ஆக தன்னுடைய விருப்பு வெறுப்பு அனைத்துமே அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்ற நிலையிலே வாழுகிற ஒரு மனிதன் சுவனத்திலே மிகப்பெரிய அந்தஸ்திற்குரியவனாக இருப்பான். அது மட்டுமல்ல, மாஷர் பெருவையிலே கபிலீகரங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய துக்கமும் அச்சமும் பீடித்துக் கொண்டிருக்கிற அந்த நிலையிலே அரிசிக்கு கீழே இருக்கின்ற நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் அவனை கண்ணியம் அளித்து அந்த அரிசிக்கு கீழே நிழலில் அவனை ஒதுங்க செய்கிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அது உயர்வானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கொல்லன், அவன் இரும்பு உதுகிற கொல்லனிடத்திலே நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும், இரும்பு தான். அந்த இரும்பை நெருப்பிலே காட்டி அதை சுற்றி கொண்டே இருப்பான். சற்று நேரத்திலே அந்த இரும்பும் கூட நெருப்பாக மாறிவிடுகிறது. அது அப்படியே முழுக்க முழுக்க அந்த சூடு ஏறி 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 இரும்பா அங்கே போடப்பட்டிருக்கிற கரி அந்த அந்த நெருப்பா அல்லது இரும்பா என்று கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு முழுமையாக அந்த இரும்பு நெருப்பாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம். இதுபோலத்தான் இந்த உலகத்திலே நாம் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறோமோ அந்த மனிதனை போலவே மாறிவிடுவோம். கெட்ட குணமுள்ளவரோடு தொடர்பு வைத்திருந்தால் கெட்ட குணம் அவனுக்கு உண்டாகிவிடும். இறை மறுப்பாளரோடு தொடர்பு வைத்திருந்தால் இறை மறுப்பு என்பதே வந்துவிடும், சாதாரணமாக வந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக நினைக்கின்ற நபர்களோடு தொடர்பு வைத்திருந்தால் அந்த எண்ணம் ஊன்றிவிடும். இன்றைக்கு இத்தனை அளவுக்கு நல்லோர்களையும் சோதாக்களையும் சஹாபாக்களையும் திட்டுகிற கூட்டம் இன்றைக்கு உருவாயிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமே இந்த நட்பு ஒரு முக்கியமான காரணம். எனவேதான் இஸ்லாம் அந்த வகையிலே தேர்ந்தெடுக்கின்ற அந்த முறையை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இரண்டாவது, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அவன் காவிராக இருக்கட்டும், நசாராவாக இருக்கட்டும், யூதனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இப்ப இந்த பையன் முர்த்ததாகி போய் விட்டான், ஏறப்படி இருந்தா அவன் முஸ்லீம் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. அப்படி பகிரங்கமாக அவனுடைய பேச்சுவார்த்தைகள் அவனை முர்த்ததாக்கி விட்டது, வேறுதான் மாறல, அவன் முர்த்ததாகி போய் விட்டான். இப்போது அவன் என்ன பேசினாலும் அதை பற்றி நாம் அந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யலாம், அல்லது அவனை கூப்பிட்டு அனைத்து உபதேசம் செய்யலாம், நல்ல வார்த்தைகளை சொல்லி திருத்துவதற்கு முயற்சிக்கலாம். இதை விட்டு விட்டு கொலை என்பது பரிகாரம் அல்ல, அது ஒருபோதும் ஆகாது. அந்த மாதிரி வசை மாறி பொழிகிறவர்கள் எல்லாம், இஸ்லாத்தை பற்றி கடுமையாக பேசுகிறவர்கள் எல்லாம் உயிரை பிடுங்க வேண்டும் என்று இருந்தால் இந்த பூமியில ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அதிகமான கொலைகள் நடந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பேசாதவர்களா? எவ்வளவு கடும் சொற்களை சொன்னார்கள், கடும் வார்த்தைகளை பேசினார்கள். யாரெல்லாம் எந்தெந்த வகைகளிலே தங்களுடைய திறமைகளை பேச்சின் மூலமோ கவிதையின் மூலமோ வேறு பழக்க வழக்கங்களின் மூலமோ எவ்வளவு ரசூலுல்லாஹ்வை தரந்தாழ்த்தி சொல்ல முடியுமோ எல்லாமே செய்தார்கள். முஸ்லிம்களை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி பிடித்து கொலை செய்தார்கள், கொடூரமாக கொலை செய்தார்கள். இதெல்லாம் நடந்தது. அபூ சுஃபியான் என்பவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய விரோதியாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை பிடுங்காமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று கர்ஜித்தவர், அந்த அளவுக்கு தீர்மானம் எடுத்தவர். பத்ரா மக்காவின் போது அவர் பயந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் நுழைந்து விட்டார்கள். யாரெல்லாம் ரசூலுல்லாஹை மிக கடும் சொற்களால் வசை மாறினார்களோ, மிக கடும் சொற்களால் பேசினார்களோ, எந்த அளவுக்கு தீங்கு செய்ய முடியுமோ அப்படி தீங்கு செய்தவர்களாம் இருந்தார்கள். எல்லாருமே மௌத்தாகி போய்விடவில்லை. ஃபத்ஹா மக்காவின் போது பெருமானாருடைய எதிரிகள் எல்லாம் இருக்கத்தான் செய்தார்கள். இருந்த போதிலும் கூட அத்தனை பேருடைய உள்ளத்திலும் அச்சம் இருந்தது. இன்று முகமது வெற்றி அடைந்து விட்டார், அந்த வெற்றிக்கா அந்த கழிப்பில என்ன செய்வார்களோ முஸ்லிம்கள், நாம் இவ்வளவெல்லாம் அவர்களை பழிதீர்த்திருக்கிறோம், இவ்வளவெல்லாம் கெடுதி செய்திருக்கிறோம், இப்போது அவர்களுடைய கையில அதிகாரம் போய்விட்டது, இந்த அதிகாரத்தை வைத்து நம்ம என்ன செய்வார்களோ என்று அச்சத்திலே இருந்தார்கள், பயத்திலே இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றும் இந்தியாவிலே ஆளக்கூடிய அதிகாரிகளைப் போல ஆதிக்க வர்க்கத்தினரை போல அல்ல. ஒரு இடத்துல வெற்றி கடைந்து விட்டால் அங்கே புகுந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதிகளாக விரோதமான செயல்களை ஈடுபடுகிறார்கள். அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிறார்கள். சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இஸ்லாத்தின் எதிரிகளே, இன்றைக்கு உங்களுக்கு முடிவு நாள், உங்களுடைய உயிரெல்லாம் இன்று பறிக்கப்பட போகிறது, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சத்தமிட்டு சொல்கிறார்கள். இப்படி சொன்னவுடனே இன்னும் அவர்களுக்கு அதிகமான பயம் ஏற்படுகிறது, கதிகலங்கி போய்விட்டார்கள். அச்சத்திலும் பீதியிலும் இருந்து கொண்டிருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அங்கே மறுப்பு சொல்கிறார்கள். சாது அவர் அறியாமல் சொல்கிறார், அப்படி பேச்சை நம்ப வேண்டாம், தன்னோடு வந்து கொண்டிருக்கிற ஒரு தோழர் சொல்கிறார், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு உங்களுக்கு முடிவு நாள், நீங்கள் செய்த அத்தனை செயல்களுக்கும் இன்றைக்கு முடிவு கட்டப்பட்டு விடும், உங்கள் உயிர் பறிக்கப்பட்டு விடும் என்று சொல்லுகிற போது பெருமானார் அவர்கள் சாதை அமர்த்தி அவர் தெரியாமல் சொல்லிட்டார், அவருடைய பேச்சை நீங்கள் நம்ப வேண்டாம், இன்றைக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மன்னிப்பு உண்டு, இன்றைக்கு எல்லாத்துக்குமே யாரும் வித்தியாசம் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேர்களுக்கும் பொது மன்னிப்பு உண்டு, யாரையும் எதுவும் செய்யப்படாது, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யப்படாது. காபத்துல்லாவிலே அடைக்கலம் புகுந்தவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவரவர்களுடைய வீடுகளிலே தங்களது கதவுகளை பூட்டிக் கொண்டு வீடுகளிலே உட்கார்ந்தவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டிலே சென்று அடைக்கலம் புகுந்தீர்களோ அவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். அபூ சுஃபியான் எப்படிப்பட்டவர், எவ்வளவு கொடூரமான சிந்தனை உள்ளவர். அந்த நேரம் வரையிலும் எத்தனை முஸ்லிம்களை சஹாபாக்களை கொண்டு பழிதீர்த்திருக்கிறார் தெரியுமா? விதவிதமான முறையிலே பழுதுரை செய்தவர். பெருமானார் சல்லாசனுக்கு வாழ்நாள் முழுக்க எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தவர். அந்த அபூ சுஃபியானுடைய வீட்டில யாரெல்லாம் அடைக்கலம் புகுந்தீர்களோ அவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். அது அல்லாமல் நாங்கள் காபத்துல்லாவை வெற்றி கொண்டு உள்ளே வருகிறோம், எங்களை தடுப்பதற்காக வேண்டி யாராலும் வாழேந்தினால் எங்களை தற்காப்புக்காக வேண்டிதான் நாங்கள் வாழேந்த வேண்டியது வருமே தவிர அது அல்லாத வேறு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யப்படாது. அமைதியாக உள்ளே போனார்கள். காபத்துல்லாவில் இருக்கிற சிலைகள் எல்லாம் அகற்றினார்கள். காபத்துல்லாவுடைய முகத்திலே ஏறி விலாலிகள் அவர்களை பாங்கு சொல்ல சொன்னார்கள். எந்த சச்சரவும் நடக்கவில்லை, எந்த குழப்பமும் நடக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எதிர்கருத்து இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், மாற்று கருத்துள்ளவர்கள் இருப்பார்கள். மனித நிலை அப்படி இருக்குது, சகஜம்தான், இயல்புதான். அது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தோன்றிய காலத்திலே இருந்து இஸ்லாம் என்று இருக்கிற போதும் இஸ்லாத்திற்கு மாற்று கருத்துள்ளவர்கள், இறைமையிலே மாற்று கருத்துள்ளவர்கள், இறை தூதர்களிடத்திலே மாற்று கருத்துள்ளவர்களா இருக்கிறார்கள். செய்யாத ஒரு காரியத்தை நம்ம எதுக்கு செய்யணும்? பேசுவார்கள், மோசமாக பேசுவார்கள், ஆனா பேசுகின்ற அளவுக்கெல்லாம் அவர்களுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை வழங்கி விடுவான். அதுவே விஷயம், நமக்கு அதிகாரம் கிடையாது. யாரையும் எந்த வகையிலும் துன்புறுத்துவதற்கோ, அவர்களை உயிரை பறிப்பதற்கோ, அவர்களுக்கு எந்த விதமான தீங்கியும் செய்வதற்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது. எனவே இந்த உலகத்திலே வாழ்கிற போது அந்த மாதிரி நபர்களை பார்க்கிற போது ஒதுங்கி விடுவது நல்லது. பேச்சு கொடுத்து விட்டால் என்ன செய்வார்கள்? நம்மை அதிகமாக நம்முடைய மூளையை சலவை செய்து அவர்களுடைய அந்த தாக்கத்திலே நம்மையும் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். எனவேதான் உலகத்திலே வாழுகிற போது ஒரு மனிதன் எதெல்லாம் தனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குமோ அப்படிப்பட்டவைகளை நல்லவைகளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தால் பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள். பெற்றோருடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். எனவேதான் இஸ்லாம் சொல்கிறது, திருமணம் முடித்த பிறகு மட்டுமல்ல, திருமணத்திற்கு முன்னதாகவே குழந்தைகளுடைய நிலையை கவனித்து நல்ல தீனியத்துடைய பெண்ணை தேர்வு செய்து கொள், அடக்கமான பெண்ணை தேர்வு செய்து கொள். இந்த உலகத்திலே அதை விட ஒரு மிகப்பெரிய சொத்து கிடையாது. ஒரு மனிதனுக்கு மட்டும் சாலிகான ஒரு பெண் மணமகளாக கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் எல்லா சொத்துக்களுக்கும் அவன் சொந்தக்காரன். என்று சொன்னால் எல்லா நற்குணங்களும் நல்ல பண்புகளும் நல்ல ஒழுக்கங்களும் இடத்துல உண்டாகிவிடும். சாலிகின்களை தவிர மற்றவர்களை நாம் தேர்வு செய்கிற போதுதான் அங்கே பிள்ளைகளும் வீணாகி போய்விடுகிற சூழ்நிலை ஏற்பட்டு போய்விடுகிறது. எனவே நாம் யாரை தேர்வு செய்கிறோமோ அவர்களை நல்லவர்களாக, சிறந்தவர்களாக, இறை பக்தி உள்ளவர்களாக, உண்மை பேசுகிறவர்களாக, அப்படிப்பட்டவர்களைத்தான் நம்முடைய பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் பேச வேண்டாம், உறவாட வேண்டாம் என்று சொல்வதாக கருதக்கூடாது. பேச்சளவிலே வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். நாம் நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் துக்கங்களையும் கொடுக்கல் வாங்கலையும் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற அளவுக்கு ஒருவரை தேர்வு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த மனிதர் நல்ல மனிதராக அமைய வேண்டும். அதுதான் நமக்கு சிறப்பு. இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய வழிகாட்டிலே நாம் போய்விடுவோம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய நஷ்டத்தை நாம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து நம்மையும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் காப்பாற்றி உண்மை முஸ்லிம்களாக நல்லவர்களோடு உறவு கொள்ளுகிற நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கிக்கொள்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்